الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الدنيا حلوة خضرة وَإِنَّ اللَّهَ مُسْتَخْلِفُكُمْ فِيهَا لِيَنْظُرَ كَيْفَ تَعْمَلُونَ فَاتَّقُوا الدُّنْيَا وَاتَّقُوا النِّسَاءَ فَإِنَّ أَوَّلَ فِتْنَةِ بَنِي إِسْرَائِيلَ كَانَتْ فِي النِّسَاءِ أَوْ كَمَا قَالَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فُهَلْ أَنَيْتُمْ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى وَرُوَنَكَ يُرِتَاهُمْ صَلَاةٌ سَلَامٌ இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியங்கள் தபாவு தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே ஒரு சிறந்த உயர்ந்த சிரேஷ்டமான ஒரு படைப்பாக மனிதனை அல்லாஹ் படைத்து ஏனைய அனைத்து வஸ்துகளையும் மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி உலகத்திலே படைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்திலே எந்த படைப்பாக இருந்தாலும் எவ்வளவு அழகான கவர்ச்சியான படைப்பாக இருந்தாலும் சக்தி வாய்ந்த படைப்பாக இருந்தாலும் மனிதன் அது அனைத்தையும் விட சக்தி வாய்ந்தவன் உயர்ந்தவன் கண்ணியமானவன் என்பதை குர்ஆனில் படைத்த அல்லாஹ்வே தெளிவாக சொல்லிவிட்டான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம், அவர்களை நாம் சிறப்பித்திருக்கிறோம். உலகத்தில் எவ்வளவு கவர்ச்சியான அழகான பொருளாக இருந்தாலும் படைப்பாக இருந்தாலும் அவ அனைத்தையும் விட மனிதன் அழகானவன் என்பதை லக்கது கலக்கனல் இன்சான பி அஹ்சனி தக்வீம், மனிதனை அழகிய அமைப்பில் அழகிய வடிவில் படைத்திருக்கிறோம் என்ற ஆயத்திலே அழகையும் தெளிவுபடுத்தி விட்டான். உலகத்திலே கண்ணியமானவர்களை எவ்வளவு பிரமாண்டமான படைப்புகள் இருந்தும் இறைவனுடைய அல்லாஹுடைய பிரதிநிதியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருப்பது இந்த மனிதர்களைத்தான் என்பதையும் குர்ஆனில் அல்லாஹ் சட்ட தெளிவாக கூறுகிறான் கலீஃபாக்களாக. எனவே இன்று உலகத்தில் நடந்திருக்கின்ற மிக கவலைக்குரிய ஒரு விடயம், நான் இன்னும் என்னுடைய பிரதான தலைப்புக்குள் வரவில்லை, உலகத்திலே மிக கவலைப்படக்கூடிய மிக நாம் நம்மை பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், மனிதனால் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை வைத்து மனிதன் கண்டுபிடித்த வஸ்துகள் பொருட்கள் மனிதனை விட ஒரு படி மேலே என்று பார்க்கப்படுவதுதான் மனித இனத்துக்கு ஏற்பட்ட அவல நிலை. தூக்கி எறிந்தால் ஐந்து துண்டாக தெரிக்கக்கூடிய பொருள், ஒரு கல்லுப்பட்டால் சுக்குநூறாக கூடிய பொருள், கொஞ்சம் சார்ஜ் இல்லை என்றால் ஒன் பண்ணவே முடியாத ஒரு பொருள், இப்படியான கேவலமான பொருட்கள் எல்லாம் மனிதனை விட மிதமிஞ்சிய அந்தஸ்தில் பார்க்கப்படுகின்ற கேவலமான ஒரு நவீன காலத்தில் வாழ்கிறோம். நவீனம் என்பது கண்ணியமானவர்களை இஸ்லாத்தை பறிக்கக்கூடியது. மாடர்ன் என்பது, ஃபேஷன் என்பது, டெக்னாலஜி என்பது, தொழில்நுட்பம், இதுவெல்லாம் அல்லாஹ்வில் இருந்து மனிதனை தூரமாக்கக்கூடிய வஸ்துகள் என்றால் இரு கருத்துக்களுக்கு இடம் இருக்க முடியாது. வெறுமனே அதை மாத்திரம் நம்பி மதித்து உயர்த்தி நடந்தால். கண்ணியமானவர்களே, நான் இப்பொழுது பேச இருக்கின்ற தலைப்புக்குள் வருகிறேன். இந்த உலகத்தையே சகல துறையினர்களையும் கீழ்சாதிகளாக, அவர்களுடைய துறையில் ஈடுபட முடியாமல், அவர்களை முன்னேறுவதற்கு பதிலாக பின்னேற்ற பாதைகளிலே, கௌரவத்துக்கு பதிலாக கேவலத்துக்குள்ளே, கண்ணியமானவர்களே, இட்டு செல்லக்கூடிய நவீன சாதனங்கள் இதுதான் தலையங்கம். நவீன சாதனங்கள் இது ஒரு கண்டல்ல. நவீன சாதனங்கள், சோசியல் மீடியா, நவீன ஊடகங்கள், இரண்டையும் நாம் இன்று நம்மே ஒரு தரம் கீழே போட்டு அதை உயர்த்திவிட்டோம், அதை உயர்த்திவிட்டோம். கண்ணியமானவர்களே, பிள்ளை, ஒரு நம்முடைய குழந்தை பாடசாலை புத்தகத்திலே ஒரு தாளை கிழித்து விட்டது, குர்ஆனிலே ஒரு தாளை கிழித்து விட்டது, பரவாயில்லை இன்னும் ஒரு புத்தகம் வாங்கலாம், ஒட்டிக்கொள்ளலாம் என்று பேசுகின்ற தந்தை, தந்தையுடைய மொபைல் போனை கீழே போட்டால் இரண்டு வயது பிள்ளையாக இருந்தாலும் நோண்டி எடுக்கின்ற காலம். குர்ஆனை விட மதிக்கப்படக்கூடிய சாதனமாக இது மாறி இருக்கிறது என்றால் கேவலமான காலத்தில் வாழ்கிறோம். விஞ்ஞான யுகம், கம்ப்யூட்டர் யுகம் என்று பீத்திக் கொள்கிறோம், ஆனால் மனித நேயத்தை, மனிதனுக்கு மனிதன் என்ற பெயரை இழந்து வாழ்கிறோம். குர்ஆனை கிழித்த பிள்ளைக்கு கண்டனம் கிடையாது, போனை உடைத்த பிள்ளைக்கு அடி என்றால் மிருகத்தனமாக வாழ்கிறோம். உலக வஸ்துக்கள் தேவை, தேவை. கப்பலுக்கு தண்ணீர் தேவை, கப்பலுக்குள் தண்ணீர் வந்தால் என்ன நடக்கும் என்று நான் சொல்ல தேவையில்லை. சமைப்பதற்கு நெருப்பு தேவை, பானைக்குள் நெருப்பு பிடித்தால் என்ன நடக்கும் என்று நான் சொல்ல தேவையில்லை. பானைக்கு குறிப்பிட்ட உஷ்ணம் தேவை, நெருப்பு உணவில் பிடித்து விட்டால் சாப்பிட முடியுமா? நாய் கூட தின்னாது, நாயும் தின்னாது. துனியாவை அளவோடு வைத்து பாவித்தால் நல்லம், துனியா நம்மை மூழ்கடிக்கும் என்றால் நரகம், கேவலம், இழிவு, இதுதான் பிரதான தலைங்கம். துனியாவை உடைத்தெறியுங்கள், தகர்த்தெறியுங்கள் என்றால் இந்த மைக்கை நான் முதலாவது ஒதுக்கிவிட்டு தான் பேச வேண்டும். சேவைக்கு பாவிப்போம், நல்லதுக்கு பாவிப்போம், அல்லாஹ்வுடைய நெருக்கமான பேச்சுக்களை மக்களுடைய காதுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாவிப்போம், அத்தோடு நிறுத்துவோம், அதை கும்பிட்டு வணங்க செல்ல மாட்டோம். நீ இல்லாவிட்டால் எனக்கு பயான் பண்ண முடியாது, இதோ மைக் வேலை செய்யவில்லை, நான் பயானை தொடர்கிறேன். கண்ணியமானவர்களே, எனவே இங்கு கவனம் செலுத்துவோம். ஏற்பாடு நடக்கிறது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆடை வாங்கினோம், தலைப்பை இன்னும் விரிவாக தொடங்கவில்லை. உதாரணத்தினூடாக உங்களுடைய அந்த மைண்ட் செட் என்று சொல்வார்கள், புத்தியை சமைத்து விட்டு, சிந்தனையை சமைத்து விட்டு, பாத்திரத்தை ஏதோ குடித்த ஒரு பாத்திரம் இருந்தால் அதை அலசி விட்டு தான் இன்னும் ஒரு பானத்தை குடிப்போம், அதே பானத்தை குடிப்பதாக இருந்தால் வேறு விடையும். ஆடை வாங்கினோம், கை, கை கண்ணியமானவர்களே நீளமாக இருக்கிறது, ஆடையுடைய கை ஒரு 3 இன்ச் நீளமாக இருக்கிறது. துனியா ஆடை, அது துவாவுடன் சுண்ணத்தான முறைப்படி அணியும் பொழுது அதுக்கு நன்மை கிடைக்கும். கண்ணியமானவர்களை, புத்திசாலி ஆடையை வெட்டி தைப்பானா ஆடைக்கு ஏற்றவாறு ஆடை கட்டை என்று வைப்போம், நீளம் என்பதை விட ஆடை கட்டையாக இருக்கிறது, நீளம் குறைவாக இருக்கிறது, ஒரு 3 இன்ச் குறைவாக இருக்கிறது. அதை விட சிறந்த உதாரணம், ஒரு செருப்பு வாங்கினோம், ஒரு 2 இன்ச் 1 இன்ச் குறைந்து விட்டது. செருப்பை மாற்றி காலுக்கு ஏற்ற செருப்பை மாற்றி எடுப்போமா, செருப்புக்கு ஏற்றவாறு காலை வெட்டுவோமா? செருப்புக்கு ஏற்றவாறு காலை வெட்டினால் நாம் மடையன், அதற்கு மேலாலும் நமக்கு கேவலமான பெயர்களை சூட்டலாம். செருப்பு கடைக்கு சென்று என்னுடைய சைஸ் 40-38 சைஸ் எடுத்து சென்று விட்டேன், இதோ பில் இருக்கிறது 40 தாருங்கள் என்று சொல்வோம். 1 இன்ச் விரலை வெட்டுபவன் புத்திசாலியா? இன்று அதுதான் நடக்கிறது. துனியா சேவை சேவை என்று துனியாவுக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றி நடித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொன்றும் இப்படித்தான் உதாரணம். துனியாவுடைய வஸ்து ஒன்று நமக்கு பொருந்தாவிட்டால் நம்மை மாற்றுவது அல்ல, நமக்கு ஏற்றவாறு துனியாவுடைய வஸ்துவை மாற்றுவதுதான் புத்திசாலி, புத்திசாலி. எனவே கண்ணியமானவர்களே, துனியாவுடைய வஸ்துகள் பெருகி இருக்கின்ற ஆடம்பர யுகத்தில் வாழ்கிறோம். நவீன சாதனங்கள் இன்று சமூகத்தையே சீர்கெடுக்கின்ற, ஒரு சமூகத்தை மிக கேவலமான நிஸ்தானத்துக்கு இட்டு செல்கின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். சகல துறையினர்களுக்கும் இது ஆபத்து என்பதை நான் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக முன்வைப்பேன். இந்த நவீன சாதனத்தை பற்றி சுருக்கமான ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தை முன்னுரையாக முன்வைக்கிறேன். இந்த சாதனங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டாயம் தேவையா? முதலாவது வினா. இந்த சாதனங்கள் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு தொலைத்தொடர்புகளை ஏற்படுத்த முடியாதா? பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அங்கால் இருக்கின்றதை இந்த சாதனம் இல்லாமல், இந்த இன்டர்நெட் இல்லாமல், இந்த வெப்சைட் இல்லாமல், இந்த கணனி இல்லாமல் அல்லாஹ்வுக்கு காட்ட முடியாதா என்று கேட்டால், தற்கால விஞ்ஞானி சொல்லுவான், அல்லாஹ் முடியாததென்றதனால் தான் இப்படி உருவாக்கி இருக்கான் என்று அவனுடைய பகுத்தறிவென்ற பெயரில் நாஸ்திக கொள்கையில் பேசுவான். விஞ்ஞானத்தை கொச்சைப்படுத்தி பேசவில்லை. விஞ்ஞானம் தவறு செய்தால் அதை தெளிவாக சுட்டிக்காட்டுவோம். ஈமானுக்கும் விஞ்ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? விஞ்ஞானம் சொல்லும் உலகத்தில் நடக்கின்றது அனைத்தும் சிலர் ரியல் பண்பார்கள், உலக வஸ்துக்களை மக்களோடு, உலக வஸ்துக்களை மக்களோடு இணைப்பதுதான் விஞ்ஞானம், அதை கங்கால் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதுதான் மெய்ஞானம். மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நாஸ்தீகம், மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குப்பை. எவ்வளவு பெரிய டிகிரி வாங்கினாலும் சரி, அது குப்பை, அது நாசம், அது கேவலம். அவனுக்கு கொடுத்த விஞ்ஞான அறிவை கொடுத்த அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி கட்ட விஞ்ஞானியாக இருந்தால் அவன் மனிதனே கிடையாது. மெய்ஞானம் கலக்கும் பொழுதுதான் விஞ்ஞானத்தில் ஒளி ஏற்படும். விஞ்ஞானி என்ன சொல்லுவான்? இந்த காலத்தை பொறுத்தவரை உலகத்தை அல்லாஹ்வுக்கு நிர்வகிக்க முடியவில்லை, மேனேஜ்மெண்ட் பண்ண முடியவில்லை, அதற்கேற்ற கருவிகளையும் சாதனங்களையும், அதற்கேற்ற வலைத்தளங்களையும், அதற்கேற்ற இன்டர்நெட்டுகளையும் அல்லாஹ் உருவாக்கி தன்னுடைய ஆட்சியில் சொகுசை அல்லாஹ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறான் என்ற தலைப்பில் நாஸ்திகன் பேசுவான். சிலர் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த தினத்தில் ரெஸ்ட் எடுத்தான், 6 தினங்கள் படைத்தான், சனிக்கிழமையிலே ரெஸ்ட் எடுத்தான் என்று மாற்று கொள்கையில் இருக்கின்ற மாற்று மதத்தவர்களுடைய ஒரு வாதம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், எந்த நேரத்திலும் அல்லாஹ் ஏதாவது தன்னுடைய வேலையை அதிகாரத்தை செலுத்திக் கொண்டுதான் இருப்பான். அவனுக்கு ஓய்வு கிடையாது. ஓய்வு யாருக்கு தேவை? களைப்பு வருபவனுக்கு தான் ஓய்வு தேவை. மா மஸ்ஸனா மின் லுஹூப், எங்களுக்கு களைப்பு ஏற்படவே மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே விஞ்ஞானத்துக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றுபவன், ஆடை கேற்றவாறு விரலை வெட்டுகின்ற மடையனுக்கு ஒப்பானவன், செருப்பு கேற்றவாறு காலை வெட்டுகின்ற பைத்தியகாரனுக்கு ஒப்பானவன். பைத்தியகாரன் கூட செருப்பை கலட்டி வீசி விட்டு போவான், செருப்பு இல்லாமல் நடப்பான, இதை விட காலை வெட்ட போக மாட்டான். பைத்தியகாரனை விட ஒருபடி கீழே உள்ள மடையர்கள் தான் துனியாவுக்கு ஏற்றவாறு தன்னை அப்படியே மாற்றிக்கொள்பவர்கள். எனவே சாதனங்கள் இல்லாமலும் அல்லாஹ்வுக்கு முடியும் என்பதற்கு சில சான்றுகள். 3G என்று சொல்கிறோம், 4G என்று சொல்கிறோம், 4GS என்று சொல்கிறோம். துறை சார்ந்தவர்களுக்கு இந்த பிரயோகங்கள் விளங்கும். இதை நான் விளங்கப்படுத்த போனால் எனக்கு 2 மணித்தியாலங்கள் தேவைப்படும். 4GS என்று 3D என்கிறோம், XD என்கிறோம். தொழில்நுட்பங்கள் சாதிக்கத்தான் வேண்டும். தீனுக்கு உதவியாக அல்லாஹோடு இணைப்பதற்கு, அத்தோடு அல்லாவை மறக்கடித்து நரகத்துக்குள்ளே காலை வைப்பதற்கு சென்றால் ஓபன் விட வேண்டும். இது இல்லாமலும் அல்லாவுக்கு முடியும். நான் இந்த இன்டர்நெட்டை எடுக்க முன்னால் முதலாவது தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு, டெலிபோன், கருவி இல்லாமல், மின்சாரம் இல்லாமல், வயர் இல்லாமல் அல்லாவுக்கு தொலை தொடர்பை ஏற்படுத்த வைக்க முடியும். அல்லாஹ் சக்தி உள்ளவன், ஏற்படுத்தினான் அல்லாஹ். ஹிஜ்ரி 23 ஆண்டு நினைக்கிறேன், ஒத்தக யுகத்துடைய உதாரணம் சொல்கிறேன். மௌத்து வரைக்கும் அதுதான் சொர்க்க யுகம். இது பெஜிரோ யுகம், இது பென்ஸ் யுகம், இது விமான யுகம். ஆனால் அந்த வாழ்க்கை தான் சொர்க்கம் கொண்டு போகுமே தவிர, விமானத்துக்கும் கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப்புக்கும் ஏற்றவாறு நம்மை மாற்றினால் சொர்க்கம் கேள்விக்குறி. உமர் ரலியல்லாஹு இது போன்று ஒரு மிம்பரிலே சொல்லுகின்ற உதாரணம், எந்த சாதனமும் இல்லாமல் தொலை தொடர்பு ஏற்படுத்த அல்லாஹ் சக்தி உள்ளவன். இந்த மிம்பரிலே ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள், திடீரென்று யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல், சாரியாவே ஜபல் மலைப்பக்கம் கவனம் செலுத்துங்கள், மலைப்பக்கம் கவனம் செலுத்துங்கள். சாரியா என்ற நபர் சபையில் இல்லை, அவர் இருக்கிறார் அப்பொழுது ஈரானில். பிரசங்கம் நடக்கிறது மதீனாவில். மதீனாவுக்கும் ஈரானுக்கும் எத்தனை 1000 கிலோமீட்டர் என்று, எத்தனை 100 கிலோமீட்டர் என்று நீங்கள் தேடி பாருங்கள். ஈரான் எங்க இருக்கிறது? மதீனா எங்க இருக்கிறது? சாரியா ஈரானில் இருக்கிறார். உமர் இங்கிருந்து சொல்கிறார்கள், சாரியா மலைப்பக்கம் கவனம் செலுத்துங்கள், மலைப்பக்கம் கவனம் செலுத்துங்கள். பிரசங்கம் முடிந்தவுடன் சகாக்கள் கேட்டார்கள், சாரியா ஈரானிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்து கொண்டிருக்கிறார், மதீனாவில் இருந்து கொண்டு சாரியாவை கூப்பிடுகிறீர்கள் என்ன? கண்ணியமானவர்களே, உமரதியான சொன்னார்கள், சாரியா அங்கு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சாரியாவுடைய படை எனக்கு உள்ளத்தில் உதிப்பு ஏற்பட்டது. உமரதியான அவர்களுக்கு உள்ளத்தில் உதிப்பு ஏற்படும், என்னுடைய உம்மத்தில் முல்ஹம் உள்ளத்தில் உதிப்பு ஏற்படக்கூடிய மனிதர் உமர் என்று நபியவர்கள் சான்று பகன்றிருக்கிறார்கள். பின்னால் நடக்க இருக்கின்ற சில விடயங்கள் உள்ளத்தில் உதிப்பாக உதிக்கும், அதற்கேற்ற முன்னேற்பாடுகளை செய்கின்ற தகமை திறமை அல்லாஹ் உமருக்கு கொடுத்திருக்கிறான். உள்ளத்தில் உதிப்பு ஏற்பட்டது. உடனே இங்கிருந்து சாரியாவுக்கு டெலிபோன் பண்ணினேன் என்ற வார்த்தை அங்கு வரவில்லை. டெலிபோனுக்கு அரபியிலே சொல்வார்கள், டெலிபோன் கோலுக்கு டெலிபோனுக்கும் சொல்வார்கள் ஹாதிஸ். இந்த வார்த்தை அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் பாவிக்கப்பட்டு வருகிறது. ஏன்? நவீன யுகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டெலிபோனுக்கு அடிப்படையான மொழி அரபியிலே ஹாதிப் என்று அந்த யுகத்திலிருந்து பாவிக்கப்பட்ட வார்த்தை. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், சாரியாவுக்கு சொன்னேன், மலைப்பக்கம் இருந்து எதிரிகள் உன்னை தாக்க முயற்சிக்கிறார்கள், படையை நீ அங்கே கவனம் செலுத்து, மலைப்பக்கம் பார் என்று இங்கிருந்து தகவல் கொடுத்தேன். எந்த டெலிபோனால், எந்த மொபைலால், எந்த ஹேண்ட்போனால் பேசினார்கள். படையிலிருந்து செய்தி வருகிறது, அமீருல் மோமினின் இன்றைய நாள் இந்த நேரத்திலே எங்களுடைய அமீர் ஈரானில் இருக்கின்றவரை பார்த்து மலைப்பக்கம் கவனம் செலுத்துங்கள் என்று சொன்னீர்களா? உங்களுடைய குரலை கேட்டோமே. என்னுடைய அமீர் சொன்னார், காதுக்கு பக்கத்தில் வந்து டெலிபோன் எங்கு வைக்கிறோம், டெலிபோன் எங்கு வைத்து பேசுகிறோம், இயர்போன் எங்கு குத்துகிறோம், காதுக்கு பக்கத்தில் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு மலைப்பக்கம் கவனம் செலுத்து என்று சொன்ன வார்த்தை கேட்டது. உடனே படையை மலைப்பக்கம் கவனம் செலுத்த வைத்தேன், போரிலே வெற்றி கொண்டோம் என்ற செய்தியை சொல்லி அனுப்பினார்கள் என்றால், எந்த கம்ப்யூட்டர் யுகத்திலே எந்த டெலிபோனால் அந்த தொலை தொடர்பு ஏற்பட்டது? சாதனம் இல்லாமலும் தொலை தொடர்பு ஏற்படுத்துவதற்கு அல்லாவினால் முடியும், ஈமான்தாரிகளால் முடியும். சிறுநீர் கழித்துவிட்டு கழுகாதவன் சொல்லித் தருகின்ற நவீன யுகம், அது சொர்க்கத்தை விட்டு திசை திருப்புகின்ற வழி. இது ஒரு உதாரணம். 3G என்று சொல்கிறோம், ஸ்கைப் என்று சொல்கிறோம், நேரடிகளை பார்த்து கொண்டு பேசுவது. 3G 4G 4GS வந்துவிட்டது தொழில்நுட்பம். இது இல்லாமல் நல்லா தூரத்தில் இருக்கிற ஒரு காட்சியை காட்ட முடியுமா? முடியும். நமது சரித்திரம் அழிக்க முடியாத சரித்திரம் இஸ்ரா மியாராஜுடைய பயணம், பைத்துல் முக்கத்தஸ் மக்காவிலிருந்து பைத்துல் மக்கத்தஸ் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சென்று அங்கிருந்து புராக் என்ற வாகனத்திலே அல்லாஹ் அழைத்து இப்படிப்படி ஒரே இரவிலே பயணம் முடிந்து விட்டதாமே. இதற்குள் 2 தொழில்நுட்பங்களை விளங்கப்படுத்துகிறேன். வந்து சொன்னார்கள், நான் இரவு இங்கிருந்து பலஸ்தீன் சென்றேன். யார் சொல்கிறார்கள்? நபி அவர்கள். ஜெட் இருந்ததா, ராக்கெட் இருந்ததா, கனரக விமானங்கள் இருந்தனவா? இல்லை. ஒரே இரவிலே மக்காவிலிருந்து பலஸ்தீன், பலஸ்தீனிலிருந்து இவ்வளவு கோடிக்கணக்கான, அந்த அளவை அல்லாஹ் வைத்தவர் யாருக்கும் தெரியாது. கீழ்வானத்துக்கு ஒரு அளவு சொல்லியிருக்கலாம், ஆனா சித்ரத்துல் முந்தஹா வரைக்கும் சென்று வந்தேன் என்று சொன்னவுடன் நயவஞ்சகர்கள், யூதர்கள், முனாஃபிக்குகள் பரிகாசம் செய்தார்கள். என்ன இது, முடியுமா? குறையிறவில இங்கிருந்து பலஸ்தீன், ஜெருசலம், பைத்துல் மக்தஸ், அங்கிருந்து புராக், அல்லாவை சந்தித்தாராம், வந்தாராம், என்ன இது கட்டுக்கதை, கேவலம் என்று கேவலப்படுத்த நினைத்தார்கள். இப்பொழுது ஒரு ஒரு பத்திரிகையாளரை, ஒரு வரலாற்று ஆசிரியரை நபியை பேசுகிறான் அனுப்புகிறார்கள். துறை சார்ந்த ஒருவரை, வரலாறு படித்தவரை, பைத்துல் மக்தஸை ஏற்கனவே கண்டு வந்தவரை பேசுகிறான் அனுப்பினார்கள். நபியர்கள் போனார்கள் அங்கு பைத்துல் மக்தஸிலே, வரலாற்றை விரிவாக சொல்லவில்லை. தொழில்நுட்பம், நவீன கருவிகள் இல்லாமலும் அல்லாவினால் செயல்படுத்த முடியும். விஞ்ஞானத்தை அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சக்தியை விட மேலே கொண்டு போக முடியாது என்பதற்கு தான் சான்று. வந்தார், உட்கார்ந்தார் பேட்டி காண்பதற்கு. நபியர்கள் போனது மஸ்ஜிதுல் அக்ஸாவை, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்துவிட்டு வந்து அது போன்ற ஒரு மஸ்ஜிதை கட்டுவதற்கு, மெக்கீறுவதற்கு போகவில்லை. ஒரு ஆர்கிடெக்டர் அல்ல, ஒரு இன்ஜினியர் அல்ல, அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டினார்கள். நபியவர்கள் போன நோக்கம் அல்லாவை சந்திக்க வேண்டும், அங்கிருந்து பயணம் ஆரம்பிக்கிறது. பைத்துல் மக்தஸை அவர்கள் பார்க்கவில்லை, சுத்தி பிரியவில்லை, சுற்றுடா செல்லவில்லை. போனார்கள், வந்தார்கள், பேட்டி காண்பவர் உட்கார்ந்தார். அவர் பைத்துல் மக்தஸை படி படித்தவர், தெரிந்தவர், கண்டவர். கேட்டார், நீங்கள் போனீர்களா? ஆ, போனேன், போனேன். பைத்துல் மக்தஸை வர்ணிக்க முடியுமா? எப்படி அளவு, எப்படி நிறம், கதவு எப்படி, தூண் எப்படி, என்ன நிறம், எவ்வளவு பரப்பளவு, வர்ணனை, நேரடி வர்ணனை முடியுமா? நபியர்கள் அதற்கா போனார்கள், போன் கொண்டு போனார்களா போட்டோ எடுக்க, வீடியோ கொண்டு போனார்களா வீடியோ பண்ண? இல்லை, போனதை நிரூபிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உட்கார்ந்தார்கள் நபியர்கள். அல்லாஹ்வை நம்பினார்கள், என்னால் பதிலளிக்க முடியும், என்னை என்னால் உண்மைப்படுத்த முடியும், இந்த பொய்யை, இவனுடைய பொய்யை நிரூபிக்க முடியும் என்று உட்கார்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, நபியவர்கள் சொல்ல முடியாது, மனிதன் அடிப்படையில் முடியாது, காணவில் கண்டார்கள் அதை வர்ணிக்க முடியாது, ஏதோ முன்வாசலை மாத்திரம் வர்ணிக்கலாம். அப்படியே பைத்துல் மக்தஸை அல்லாஹ் முன்னால் காட்சிப்படுத்தினான். எந்த 3G-ஆல், எந்த 4G-ஆல், எந்த இன்டர்நெட்டால், எந்த வாட்ஸ்அப்பால், எந்த வைபரால், எந்த டெங்கோவால், எந்த பிகோவால், எந்த ஈமோவால், எந்த லைனால், இதற்கு அடிமையாகி மனித தன்மை இழக்கிறோமே. கேவலம் இதனுடைய வாடையும் இல்லாத காலத்தில் பைத்துல் மக்தஸை வர்ணித்தார்கள், திகைத்து போனான். நிச்சயம் முஹம்மத் சென்று வந்திருக்கிறார் என்று சான்று பகன்றான். எந்த தொழில்நுட்பத்தால் அந்த ஸ்கிரீனிலே அந்த காட்சி ஒளிபரப்பப்பட்டது, எந்த எந்த ப்ரொஜெக்டர் காட்டப்பட்டது? இல்லாமலும் முடியும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லப்படுகிறது, இங்கு மைக் கொஞ்சம் கோளாறு ஏற்பட்டால் என்ன நடக்கிறது என்று என்னுடைய பிரசங்கத்துக்கு சான்றாக அல்லாஹ் ஒரு ஏற்பாடை செய்துவிட்டான். மைக்கும் உங்களை விட பலகீனமானது, உங்களுக்கு அதை விட சத்தமாக பேசும் திறமை இருக்கிறது என்று மனிதனுக்கு இருக்கிறது. அதுக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சத்தம் போட்டு பேசுவார்களாம், அறிவிப்பு செய்வார்களாம், 7-8 மைல்களுக்கு கேட்குமா? 7-8 மைல்கள். மைக் இல்லாமலும் மைக் போன்ற குரல் வளத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். எனவே சாதனங்களுக்கு அடிமையாக வேண்டாம் என்பது என்னுடைய தலையங்கள். சரி, சாதனங்கள், இது ஒரு காரணம். கண்ணியமானவர்கள், சாதனத்தை பற்றி குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, ஹுவல்லதி கலக்கலக்கும் மா ஃபில் அர்தி ஜமியா, பூமியில் இருக்கின்ற அனைத்து வஸ்துக்களையும் உங்களுக்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான், எங்களுக்கு தான், நீங்கள் அவைகளுக்கல்ல, அவைகள் உங்களுக்கு. நீங்கள் வாகனத்தை ஓட்டுகின்றவர், வாகனத்துக்கு கட்டுப்பட்டால் விபத்து ஏற்படும். கட்டுப்பாட்டை மீறி மோதியதால் இருவர் பலி, கட்டுப்பாட்டை மீறி மோதியதால் சாலை உட்பட 5 பேர் பலி. கட்டுப்பாட்டை மீறுகின்ற பொழுது உங்களுக்கு உயிராபத்து. துனியாவுடைய ஒவ்வொன்றும் அப்படித்தான், உங்களை மிகைக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு கேவலம். இது ஒரு ஆயத். நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆனுடைய வசனம், ஈமான்தாரிகளே, ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதப்படுகிறது, ஆனா கருத்தை சிந்திக்கவில்லை. ஆமீன் சொல்லிவிட்டு போகிற சூரா பாத்தியாவுக்கு சிந்திக்கவில்லை. ஈமான்தாரிகளே, ஏன் ஒவ்வொரு ஜும்மாவிலும் அந்த சூறாவை நபியவர்களுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வைத்தான்? நவீன சாதனங்கள் பின்னால் வரும், அவைகள் உங்களை அல்லாவை விட்டு செய்திருப்ப வேண்டாம் என்று எப்பிருந்தோ அல்லாஹ் குத்தி சொல்கிறான். உங்களை பராக்காக்க வேண்டாம், உங்களை பிஸியாக்க வேண்டாம், உங்களை கவனத்தை திருப்ப வேண்டாம். அம்பாலுக்கும் உங்களுடைய சாதனங்கள் பொருட்கள், அது வாகனமாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், அது போனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஐபேடாக இருக்கலாம், டெப்பாக இருக்கலாம், MP3 இருக்கலாம், MP4 இருக்கலாம், MP5 இருக்கலாம். எந்த சாதனமும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். ஜும்மா பயானில் உட்கார்ந்து கொண்டே பேஸ்புக்கிலே செக் பண்ண வேண்டாம். குர்ஆன் ஜும்மா பயானில் இருந்து கொண்டே டவுன்லோட் பண்ண வேண்டாம், அப்லோட் பண்ண வேண்டாம். ஜும்மா பயானில் இருந்து கொண்டே மெசேஜ்களை அந்த மூலையிலும் இந்த மூலையிலும் இருந்து கொண்டு இரண்டு நண்பர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். லா துல்ஹிகும், இங்கே யாரும் செய்யவில்லை, செய்கிறார்கள் சிலர், சொல்லிக் காட்டினார். கண்ணியமானவர்களே, சாதனங்கள் அல்லாஹ்வை விட்டு திசை திருப்புகின்ற பொழுது என்ன நடக்கும்? உமையஃப் அல் தாலிக், துனியாவுடைய வஸ்துக்களையும் சாதனங்களையும் பிள்ளை குடும்பத்தையும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கு புறம்பாக பாவிக்கின்றவர்கள் உலகத்திலே நஷ்டவாளிகள் என்றால் இவர்கள் தான் என்று அடித்துச் சொல்கிறான் உறுதியாக அல்லாஹ். சாதனத்தின் மூலம் நஷ்டமடைந்து நாம் வியர்வை வடித்து, நாம் பசியோடு இருந்து, நாம் குடும்பத்தை பிரிந்து, வருடக்கணக்கிலே வெளிநாட்டிலிருந்து வாங்கிய லேப்டாப்பால், கம்ப்யூட்டரால், போனால் நாம் நரகம் போவது புத்திசாலித்தனமா? யார் செய்கிறார்களோ, சாதனத்தை உயர்த்தி தீனை தாழ்த்துகிறார்களோ நஷ்டவாளிகள், நஷ்டவாளிகள். எனவே கண்ணியமானவர்களே, இப்பொழுது சாதனங்களுடைய லாபங்கள் இல்லாமல் இல்லை, அதை சொல்ல தேவையில்லை. எத்தனையோ இலகுவான விடயங்கள், இலகு சுருக்கம், குறுகிய நேரம் தீனுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கிறது. அது நோக்கம் இல்லாவிட்டாலும் செய்திகளை பரிமாறுவதற்கு, அறிமுகமாய் கொள்வதற்கு, எங்கோ இருக்கின்றவரோடு உரையாடுவதற்கு, வெளிநாட்டில் 5 வருடமாக இருக்கின்ற மகனோடு பார்த்து கொண்டு உரையாடலாம், வெளிநாட்டில் 6, 7, 10 வருடங்களாக இருக்கின்ற கணவரோடு பார்த்து கொண்டு உரையாடலாம், அவரும் பிள்ளைகளை பார்க்கலாம். மையத்தை விழுந்தாலும் மையத்தையும் காட்டுகிறார்கள். முடியுமா முடியாதா என்பது வேறு கருத்து விடயம், ஆனால் காட்டுகிறோம். அங்கிருந்து கொண்டு வர முடியாது, முயற்சித்தோம், ஆனால் அதை காட்டுகின்ற அளவுக்கு நமக்கு இந்த சாதனம் உதவுகிறது, நல்ல விடயம். ஆனால் கண்ணியமானவர்களே, கெடுதிகள் தான் அதிகம், சீர்கேடுகள் தான் அதிகம். ஒவ்வொரு துறையினருக்கும் ஆபத்து, ஒவ்வொரு துறையினருக்கும் ஆபத்து. நவீனம் என்றாலே அதற்குள் ஆபத்து மறைந்திருக்கிறது. நவீனம் ஆபத்து, நவீனத்தின் வெளிரங்கம் அழகு, வெளிரங்கம் சுத்தம், வெளிரங்கம் நறுமணம், உள்ளே நாற்றம், உள்ளே ஆபத்து. நவீனம் எல்லாம் அப்படித்தான். அந்த காலத்திலே கண்ணியமானவர்களை சாப்பாட்டில் பிரதானமாக பாவிக்கப்பட்ட உணவு தான் இந்த ஈத்தம்பழம். ஈத்தம்பழத்தை நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது சர்க்கரை வியாதி வருகிறது என்று கேள்விப்படுகிறோம். இன்றைய காலத்து அறிஞர்களுடைய வைத்திய கருத்து என்ன? சர்க்கரை இருக்கிறது, சர்க்கரை வியாதி இருக்கிறது. சீனி கலந்த பழத்தில் இருக்கிறது, அது சந்தேகம் இல்லை. ஆனால் தூய்மையான ஈத்தம்பழமா இருந்தாலும் வைத்தியத்துக்கு என்ற ஒரு வகையான ஈத்தம்பழம் இருக்கிறது. மற்ற ஈத்தம்பழங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது நமது சர்க்கரை வீதம் ஏறுகிறது. ஆனால் சஹாபாக்களில் வரலாறுகளிலே சர்க்கரை வியாதி ஏற்பட்ட ஒரு சஹாபியுடைய நிகழ்வும் எங்களுடைய குறுகிய அறிவுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. என்ன காரணம்? நவீனம் இல்லாத காலம், நவீன வாகனம் இல்லாத காலம், நவீன சாதனம் இல்லாத காலம், கழுதையிலும் கோவேறு கழுதையிலும் குதிரையிலும் வியர்வை வடித்து வடித்து பயணித்த காலம், ஒரு நோயும் கிடையாது. கேன்சர் என்று கேள்விப்படுகிறோம், கேள்விப்பட்டோமா சஹாபாக்களுடைய காலத்தில்? அல்சர் என்று கேள்விப்படுகிறோம், கேள்விப்பட்டோமா? வைரஸ்களுடைய பெயரை கேள்விப்படுகிறோம், கேள்விப்பட்டோமா? ஜிகா வைரஸ் என்ற ஒரு புதிய வைரஸ், ஒவ்வொரு நாளும் வைரஸ் தான். கண்ணியமானவர்களே, நவீனத்தால் தான் நமக்கு நமது நோய்களில் 90% நவீனத்தால். கோழியை மேய விட்டு ஓடி திரிய விட்டு அங்கிங்கு ஓடி திரும்பி வளர்கின்ற நாட்டுக்கோழிக்கும் ஒரே இடத்திலே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியது போன்று ஒரே இடத்திலே படுக்க போட்டு சீலி போடுகின்ற பாய்லர் கோழிக்கும் வித்தியாசம். நாட்டுக்கோழி வேகுவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆபத்து கிடையாது, டேஸ்டாக இருக்கும். பாய்லர் 10 நிமிடத்தில் கரையாகிவிடும், 3 நிமிடத்தில் சாப்பிட்டு முடித்து விடலாம். ஆபத்து, ஆபத்து, நவீனம் ஆபத்து. நவீன வாகனம், விமானம், கண்ணியமானவர்களே, எல்லாவற்றிலும் அந்த ஏர் கண்டிஷன் உடலுக்கு நல்லதா? மனசியால கணக்கில் இருப்பதற்கு நவீனத்துக்குள் ஆபத்து மறைந்திருக்கிறது. பாவிக்கலாம், அடிமையாக வேண்டாம். இதில் கை தொலை பேசி இதை மாத்திரம் பேசினாலே நேரம் முடிஞ்சுவிடும். சாதனங்கள், தொலைபேசியால் சிலர்கள் அதை வர்ணிப்பார்கள், பொருத்தமான வர்ணனையாகவும் எடுக்கலாம். தொல்லை பேசி, தொல்லை பேசி, தொல்லையானது எந்த அளவு கேவலம், எந்த அளவு கண்ணியமானவர்களே. இந்த இதற்கு நான் ஒப்பிடவில்லை. ஒரு ஆயத்தோடு நான் இதை சைக்கிளை செய்கிறேன். தப்சீரன் ஒன்று இருக்கிறது, நேரடியாக தப்சீர் செய்கின்ற தகமையில் நாம் இல்லை. இமாம்களுடைய சஹாபாக்களுடைய கருத்தை மதிக்கின்ற உலமாக்களாக நாம் இருக்க வேண்டும். தப்சீர் அல்ல, இஷாரா என்று சொல்வார்கள். இஷாரா என்றால் இந்த ஆயத்தில் இதுவும் சற்று சுட்டி காட்டப்படுகிறது, சுட்டி காட்டப்படுகிறது. அது ஒன்றுதான் ஒரு ஆயத்து இருக்கிறது, உதாசீனமாக பொடுபோக்காக இருப்பாரோ அவருக்கு நாம் ஒரு ஷைத்தானை சாட்டுவோம். அந்த ஷைத்தான் எங்குமே அவரை விட்டும் பிரிய மாட்டான். அதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாக இந்த மொபைல் போனை எடுக்கலாம் என்பது என்னுடைய பணிவான ஒரு சுட்டிக்காட்டும் கருத்து. ஏற்கனவே ரத்தத்தில் ஒருவன் ஓடுகிறான், அவனை சொல்லவில்லை இங்கே நபி அவர்கள். மேலதிகமான ஒரு ஷைத்தான், ஒரு ஷைத்தானை சாட்டுவோம், எங்கும் பிரிய மாட்டான், கட்டிலும் பிரிய மாட்டான், மனசல கூடத்திலும் பிரிய மாட்டான். இங்கே மலம் கழித்துக் கொண்டும் செட்டிங் நடக்கும். கேவலம் 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 கொமடியில் உட்கார்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்து ஒருவன் அனுப்பிய போட்டோவை நான் பார்த்தேன். அவனுடைய மறைவிடங்கள் எடுக்கவில்லை, கொமடியில் இருக்கிறான். எப்படி கேவலம்! அவர் டொய்லெட்டுக்குள்ளும் பிரியாத சைத்தானாக, குட்டி சைத்தானாக மாறி இருக்கிறது இந்த ஹேண்ட்போன். சிறந்த உதாரணம் தானே, நான் ஆதாரமும் காட்டிவிட்டேன். யார் எவர் என்று நான் சொல்லவில்லை. ஒருவன் அதை எனக்குத்தான் அனுப்பவில்லை, ஒரு 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 குரூப்பில் அனுப்பினான். கோமோடில் மலம் கழித்துக் கொண்டிருக்கிறான், போனோடு செல்ஃபி போட்டோ எடுக்கிறான். செல்ஃபி என்றால் மூத்தவர்களுக்கு தெரியாமல் இருக்கும், செல்ஃபி என்றால் அவரே அவரை போட்டோ பிடித்துக் கொள்வது, சுயமாக போட்டோ எடுப்பது, செல்ஃப். நான் பேசுவது ஊர்ஜிதமாக, நவீன யுகத்தில் ஊர்ஜிதமாக ஆகவில்லையா? கோமோடிலும் பிரியாத செய்தான். மலைக்குமார் கூட மனசல கூடத்துக்குள் வருவதில்லையா? நன்மை செய்யுமே எழுந்துகின்ற மலைக்குமார்கள் ஏன்? அவன் மறைவிடத்தை திறக்கிறான், அவன் மலங்களிக்கிறான், அவனுடைய மறைவிடத்தை பார்க்க எங்களுக்கும் அனுமதி இல்லை என்று மலைக்குமார்கள் கூட வெளியே அனுப்பார்களாம். வெளியே வந்தவுடன் முகத்தை பிள்ளை முழிக்கின்ற பொழுது தாய்க்கு தெரியும், பிள்ளைக்கு மலம் முடுக்குகிறதா, பிள்ளைக்கு தலம் முடுக்குகிறதா, பிள்ளைக்கு பால் தேவையா என்று. அதுபோன்று முழிக்கின்ற மொழியிலே மலைக்குமார்கள் கண்டுகொள்வார்கள், உள்ளே போனவன் மலங்களித்தானா சிக்கர் குடித்தானா என்று, உள்ளே போனவன் வேறு வேலைக்கு சென்றானா என்று முகத்தை வைத்தல்லாம் அடையாளம் காட்டி விடுவான். நன்மை செய்யும் எழுதுவார்கள். அங்கு மலக்குமாரே வருவதில்லை, ஆனால் சைத்தானுடைய கெஸ்ட் ஹவுஸ் அங்கே. இந்த சைத்தானோடு தான் சைத்தானுடைய சகா உள்ளே போகிறார். அந்த அளவு கேவலமான ஒரு கருவியாக மாறிவிட்டது. நான் சாதாரணமாக பேசி நடைமுறை உள்ள விடயங்களை தொட்டிச் செல்கிறேன். நான் விரிவாக பேசினால் தலையங்கம் பெரியது, பல மனசியாலங்கள் பேச முடியும். இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக முடிக்க வேண்டும். காலையில் எழும்புகிறோம், தூக்கத்தை இறுதியாக முடிக்கிறேன். காலையில் எழும்புகிறோம், நபியவர்கள் எப்படி எழும்பினார்கள், என்ன செய்தார்கள், என்ன செய்வார்கள், நாம் என்ன செய்கிறோம். நபியவர்கள் எழுந்தவுடன் உட்காருவார்கள், கண்ணை கசக்குவார்கள், அது செய்கிறோம், சிலர் செய்கிறார்கள். சுண்ணத் என்ற எத்தனை பேர் கசக்கினோம்? கண் கசக்குவது சுண்ணத். எத்தனை பேருக்கு சுண்ணத் என்று தெரியும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வைலைஹி நுஷூர் என்று துஆ ஓதுவார்கள். அதுக்கு பின்னால் எடுப்பார்கள் என்ன? மிஸ்வாக்கு எடுப்பார்கள். மிஸ்வாக்கு பதிலாக இன்று எதை எடுக்கிறோம்? மிஸ்வாக்கை எடுத்து பல் துலக்க வேண்டிய நாம் எத்தனை மெசேஜ் வந்திருக்கிறது, எத்தனை மிஸ்கோல், எத்தனை இன்வைட். இன்வைட் என்றால் கல்யாண அழைப்பிதழ் அல்ல, அவரை ஃப்ரெண்ட் ஆக்குவதற்குரிய அழைப்பு. பல் துலக்கவில்லை, தாயாக இருந்தால் கோபி வருகிறது, டீ வருகிறது, மனைவியாக இருந்தால் மனைவி ஏதோ பானம் கொண்டு வந்து வைக்கிறார். மிஸ்வாக் செய்து சுத்தமாக குடிக்க வேண்டியவர் அந்த மலசலத்தையும் அடக்கிக் கொண்டு இதைத்தான் தூக்குகிறார். தூக்கத்தில் விழித்தார், பக்கத்தில் உறங்கி இருந்த குழந்தை கட்டிலிருந்து வழுகி கீழே விழுந்து அந்த பிள்ளையுடைய தலையில் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவருடைய தூக்கத்தின் மிகைப்பால் அந்த குழந்தை விழுந்ததும் தெரியாது, அழுததும் தெரியாது. நடைமுறை உதாரணம், தூக்கத்தில் இரவு ஒரு மணிக்கு விழிப்பு வருகிறது, பக்கத்தில் குழந்தை தூங்குகிறதா என்று பார்க்க வேண்டியவன் போனை தடவி பார்க்கிறான், போனை தேடுகிறான். அப்படியான காலம், கம்ப்யூட்டருக்கு முன்னால் கேம் விளையாடிக் கொண்டும் ஏதேதோ பார்த்துக் கொண்டும் மூழ்கி இருக்கிறார் தாய். மனைவி பிள்ளை வெளியே சென்று சாக்கடையில் விழுந்து சாக்கடையிலே உருண்டு பிறல்கிறது. அவர் போனை எடுத்துக் கொண்டு ஏதோ பார்த்துக் கொண்டும் ரசித்துக் கொண்டும் இருக்கிறார். பிள்ளையை சாக்கடையில் தள்ளிவிட்டு லேப்டாப்பை மடியில் வைக்கின்ற காலம், பிள்ளையை காணில் போட்டுவிட்டு லேப்டாப்பை பிள்ளை போன்று நெஞ்சோடு அணைக்கின்ற காலம், கேவலமான காலமா கண்ணியமான காலமா முடிவெடுப்போம். இதில் மூழ்கியவர்களுக்கு இந்த பயான் எலஜிக் அஜீரணம். உங்களுக்கு அஜீரணம் என்பதால் எங்களுக்கு இங்கே பூச முடியாது, சொல்லித்தான் ஆகும். இந்த பைத்தியம் பிடித்தவர்களுக்கு இந்த பயான் கசப்பாகத்தான் இருக்கும். டேப்லெட் மாத்திரை கசப்பு தான், விழுங்கினால் சுகம், இல்லாவிட்டால் ஆபரேஷன். கண்ணியமானவர்களே, இப்படி சமூக சீர்கேட்டை ஏற்படுத்துகின்ற சாதனம். ஏய், நான் வேலைக்கு போக வேண்டுமப்பா, அரை மணித்தாலும் 5 நிமிடம் பின்னால் பஸ் சென்று விடும், அரை மணித்தாலும் பின்னால் நோப்பை போட்டு விடுவார்கள், ஒரு தீயை ஊத்தித்தா என்று கணவன் கேட்கிறார். யாரும் என்னை தவறாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் இருங்கப்பா, நாடகத்துடைய கடைசி துண்டு என்று அதற்கு முன்னால் கணவனை விட டிவியை மதிக்கின்ற காலம். இரத்தம் வடித்து வியர்வை வடித்து சாய்ந்து பசியை பொறுத்து சம்பாதித்து தருகின்ற அந்த கணவனுடைய பணத்தில் வாங்கிய டிவி, சம்பாதித்து டிவி வாங்குங்கள் என்று சொல்லவில்லை, அது உங்களுக்கே தெரியும், வாங்க வேண்டுமா முடியாதா கூடாதா என்று நான் சொல்ல தேவையில்லை. உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொடுத்த பணத்தில் வாங்கிய கருவியை, லேப்டாப்பை, கம்ப்யூட்டரை பார்த்துக்கொண்டு உங்களுக்கே டிவி தராத மனைவி என்றால், மனைவி உங்களுக்கு கட்டுப்படுகிறாரா அதற்கு கட்டுப்படுகிறாரா? கேவலமான காலம் இல்லையா? இது நடைமுறை சாத்தியத்தில் பெரும்பாலும் நடக்கின்ற உதாரணங்கள். சரி, இதோ ஒன்றுக்கு மாசத்து நான் இதை பெரிய தலைப்பில் பேச வேண்டுமானால் புத்திக்கு படுகின்றபடி அன்றாடு நடக்கின்றதை பேசி செல்கிறேன். இப்பொழுது நான் பேசப்போவது போனை பற்றி எந்த அளவு சொல்லிவிட்டேன். புத்தி உள்ளவர்களுக்கு அவரவர்கள் பட்டு மாய்ந்தது தெரியும், தெரிந்து கொள்வார்கள். இப்ப சோசியல் மீடியாவை பற்றி ஒரு சில நிமிடங்கள். இன்று உலகத்திலே முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய மீடியா என்று சொன்னால், சொந்த பிள்ளையுடைய, சொந்த கணவனுடைய, சொந்த பெற்றோருடைய, சொந்த சகோதர சகோதரிகளுடைய முகத்தை பார்ப்பதை விட கூடுதலாக நாம் பார்ப்பது பேஸ்புக். சொந்த பிள்ளையை கூட ஒரு நாளைக்கு அத்தனை தடவை பார்ப்பது கிடையாது, கொஞ்சுவது கிடையாது. பேஸ்புக் என்ற முகப்புத்தகம், இதைத்தான் அதிகம் பார்க்கிறோம். தூக்கம் விழித்தாலும் இதை பார்த்துவிட்டு தான் அடுத்த தூக்கம். இதற்கு வருகின்ற பிப்ரவரி 4 சுதந்திர தினத்தன்று 12 வயது பேர்தே. பேஸ்புக்கு சுதந்திர தினத்தன்று 12 வயது பேர்தே. 2004 2 மாதம் 4 உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கப்பட்ட வரலாறை பலர் பலவாறு பேசினாலும் ஒரு நம்பத்தகுந்த ஒரு நூலாசிரியருடைய அரபு நூலிலே பார்த்தேன், மிக கேவலமான பின்னணி கொண்டதுதான் இந்த பேஸ்புக். மிக கேவலமான பின்னணி கொண்டது பேஸ்புக். அடிப்படையே அல்லாஹ்வுக்கு மாற்றம். அதை வைத்து தீன் செய்கிறோம், தாவா செய்கிறோம். அந்த தீனோடும் தாவாவோடும் மாத்திரம் நிறுத்திக் கொண்டால் உங்களுக்கு கண்ணியம். தீன் என்ற பெயரில் நீங்கள் காந்தோண்டித்தனமான வேலைகள் செய்தால், தீனோடு சேர்த்து தீனையும் தேடினால் உங்களுக்கு குழப்பம் வரும். என்ன வர்றாரு தெரியுமா? 2 பேர் இந்த இடத்தில் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய கட்டம், கண்ணியமாக சொல்கிறேன். 2 பேர் உயிர் பெரியா, காதலன் காதலி. அந்த காலத்தில், அந்த காலம் மிச்சம் 100 வருடம் அல்ல காலம், இருவரும் நெருங்கி பழகினார்கள். குறுகிய கால உறவு, ஏதோ அவர் இருவரில் ஒருவரிடம் அல்ல இருவரிடம் சாதனம் இல்லை, அல்ல டெலிபோன் இருந்தது, நம்பர் எடுத்தார், மிஸ் ஆக்கி விட்டார்கள். தொடர்பு கொள்வதற்கான இலக்கமோ முகவரியோ இல்லாமல் 2 பேரும் பிரிந்து விட்டார்கள். பிரிந்து விட்டார்கள் யதார்த்தமாக. இப்பொழுது தேட முடியவில்லை, அடையாளம் சொல்ல முடியவில்லை, போட்டோவும் கிடையாது, நம்பரும் கிடையாது, கொண்டும் கிடையாது. காதலன் பித்து பிடித்து காதலியை தேடி தேடி அலைகிறார். அரபியில் ஒரு கதை இருக்கிறது, லைலா மஜ்னூன் என்று. அந்த மஜ்னூனே தோத்து விடுவான், அந்த அளவு தான். இப்பொழுது தன்னுடைய காதலியை கண்டுபிடிப்பதற்கு இப்படியான துறையில் ஈடுபடுபவர்கள் கண்டுபிடிப்பது என்னுடைய சுய கருத்து அல்ல, நான் ஒரு நூலில் பார்த்து பேசுகிறேன். இதற்கு மாற்று கருத்துகளும் இருக்கலாம், ஆனால் இதுவும் ஒன்று பல விடயங்களுக்கு உருவாக்கப்பட்டது. இன்னும் சிலர் அறிவு சார்ந்தவர்கள் எழுதுவார்கள், அது புக் என்ற பெயர் வந்திருக்கிறது, அது புத்தகம் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. எனவே படிப்பு சம்பந்தப்பட்ட விடயத்துக்காக வேண்டிதான் திறக்கப்பட்டிருக்கிறது. படிக்கிறோம், அதிலே என்ன செய்கிறோம் தெரியும். இப்பொழுது இவர் தன்னுடைய காதலியை கண்டுபிடிக்க தொடர்ந்த ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த பேஸ்புக். அடிப்படையே கேவலமான காதல் என்றால் அதில் எப்படி பறக்கத்து வரும்? இது முதல் அதனுடைய வினா. சரி, இதை பார்த்தவர்கள் எல்லாரும் கெட்டவைகள் தான் பாதிக்கிறார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் கெட்டவைகள் நீங்கள் தேட தேவையில்லை. அது சொன்னார்கள் நபியவர்கள், துனியா உங்களுடைய காலில் வந்து முத்தமிடும். அதுபோன்று பேஸ்புக்கிலே தேவையில்லாத போட்டோவும் வீடியோவும் வந்து முத்தமிடும். நீங்கள் மாறி முத்தம் கொடுத்தால், லைக் பண்ணினால் உங்களுடைய பயணம் நரகத்தை நோக்கி தொடரும். கண்ணியமானவர்களே, இது ஆகப்பெரிய ஒரு சமூக சீர்கேடாக, சமூக நோயாக வளர்ந்து வருகிறது. இதை மாத்திரம் பேசினாலே இந்த சில நிமிடங்களை நாம் முடிக்கலாம். சொந்த பெயரை ஆங்கிலத்தில் எழுத தெரியாதவருக்கும் பேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கிறது. சைனே வைக்க தெரியாது, விரலை மயிலே தொட்டு ரேகை அடையாளம் வைக்கின்ற அறிவுத்துறையில் அவ்வளவு பின்தங்கிய மடையன் பேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கிறது. இன்று நாளை களிமாவோடு மரணிக்க வேண்டிய வயது பேஸ்புக்கிலே இருக்கிறார். இன்னும் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு தான் படிக்கிறார். புலமை பரீட்சை கூட எழுதவில்லை, பேஸ்புக்கில் இருக்கிறார். நமக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது. எத்தனையோ அக்கவுண்டுகள், பேக் அக்கவுண்டுகள், பொய்யான அக்கவுண்டுகள், அது விளையாட்டு. பொய்யான அக்கவுண்டில் கண்ணியமானவர்களே, ஒருவர் ஆதாரபூர்வமா முன்வைத்தார், பல நடந்திருக்கிறது. ஒரு பெரிய ஒரு சபையிலே அவர் ஆதாரபூர்வமா முன்வைத்தார். வாப்பா வாப்பாவுடைய ரூமில் இருந்து கொண்டு, மகள் மகளுடைய ரூமில் இருந்து கொண்டு காதல் தொடர்பு நடக்கிறதாம். காதல் தொடர்பு எந்த அளவென்றால், முத்தி முத்தி இவருடைய அந்தரங்கங்களை எல்லாம் போட்டோ பிடித்து வீடியோ பிடித்து, ஆரம்பத்தில் முகத்தை காட்டவில்லை, உறுப்புகளை. எந்த அளவு காதல் வார்த்தைகளை பேச முடியுமோ, ஆபாச வார்த்தைகளை பேச முடியுமோ, பேசி முடித்து விட்டு இரண்டு பேரும் டேட்டிங் ஒரு திகதியை முடிவு செய்தார்களாம். இவ்வளவு காலமும் பேஸ்புக்கிலே ஃப்ரெண்டாக இருந்தோம், எப்பொழுது நேரடியாக சந்திப்பது? எங்கிருக்கிறீர்கள், எங்கு சந்திக்கலாம்? சந்திக்க சென்றால், முன்னே சென்றவர் தந்தையாக இருந்தால், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற காதல் யார் தெரியுமா? அடுத்த ரூமில் இருந்து செட் பண்ணிய மகள். தந்தையையும் மகளையும் விபச்சார சாயம் பூசுகின்றதுதான் இந்த பேச்சு. இது ஒன்று, ஏன் தந்தை தந்தையுடைய பெயரில் இல்லை, மகள் மகளுடைய பெயரில் இல்லை, வேறு பெயரில் இருக்கிறார்கள். அவர்கள் போட்டிருக்கின்ற ப்ரொஃபைல் பிக்சர் என்றால் அந்த முகப்புக்கு போடுகின்ற அந்த படமும் இவர்களுடைய படம் அல்ல. யாருடைய ஒரு படம்? ஏன் பொய்க்கு திறப்பவன் படத்தை போடுவானா? போட மாட்டான். ஒரு இடத்துல எதுக்கு சந்திக்கிறார்கள்? இதுவரைக்கும் தூரத்தில் இருந்து உன்னை ரசித்தேன், சித்தேவா உன்னை ரசிக்க, மகளை ரசிக்க கூப்பிட்ட பேஸ்புக். இது எங்க இருக்கிறோம்? எத்தனை பேர் சகோதரியோடு செக் பண்ணி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எத்தனை பேர் சொந்த தங்கச்சியோடு லவ் பண்ணி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? என்னை மன்னிக்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் தான் பாய், லவ் என்றால் அன்பு. தாய்க்கு காட்டும் பொழுது அது சுவர்க்கம், அது அந்நிய பெண்ணுக்கு காட்டும் பொழுது நரகம். லவ் என்றால் அது அன்புதான். அந்த வார்த்தையே கேவலமாக பார்க்கிறோம். லவ் என்றால் அன்பு. அது யூ என்று யாரை நோக்கி சொல்கிறோமோ அங்குதான் சொர்க்க நரகம். தாயையும் தந்தையையும் மகளையும் கூட்டிக் கொடுக்கின்ற வேலை பார்க்கின்ற பேஸ்புக் தான் இன்று திறக்காவிட்டால் கேவலம். உனக்கு பேஸ்புக் இல்லையா? அப்ப எங்களோட கெங்கில் உனக்கு சேர முடியாது. என்னோட ஃப்ரெண்டாக இருக்க வேண்டும் என்றால் முந்தி போன் நம்பர் கேட்பார்கள். உங்களை சந்தித்தேன், உங்களுக்கு நம்பர் இருக்கிறதா பேசிக்கொள்வதற்கு? இன்று ஏர்போர்ட்டில் சந்தித்தாலும், பஜாரில் சந்தித்தாலும், எங்கு சந்தித்தாலும், எஸ்பி இருக்கிறதா? எஸ்பி எஸ்பி இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, அவ்வளவு கேள்வி. படிக்கின்ற ஏஎல் ரிசல்ட் வெளியாகியது, ஏஎல் ரிசல்ட் வெளியாகி இருக்கிறது. சிலர் எழுதுவதே ஃபெயிலாகத்தான், ஏன் கடை பார்த்து விட்டார்கள் எழுத முன்னர். சிலர்கள் படித்து படித்து இரவு பூராக படித்தும், ஏன் பரீட்சை காலத்தில் மாத்திரம் படித்தும் ஃபெயிலாகி இருக்கிறார்கள். என்னவென்று பார்த்தால், இந்த சாதனங்கள் நவீன மீடியாக்கள் இருக்காங்க, அது வாட்ஸ்அப், அது பேஸ்புக், எதுவாக இருந்தாலும் கிளாஸ் நடக்கிறது. செட்டிங் புக்குக்குள் வைத்துக் கொண்டு செட்டிங் கிளாஸ் போக வேண்டும், டியூஷன் போக வேண்டும். இந்த கணித பாடம், கணித புத்தகத்தை எடுக்க மறந்து ஏதோ சிந்தனையில் தமிழ் புத்தகத்தை தூக்கிக் கொண்டு கணித பாட டியூஷனுக்கு போவார். விஞ்ஞான பாடத்துக்கு ஜியோகிராபி புக்கை, புவியியல் புத்தகத்தை தூக்கிக் கொண்டு விஞ்ஞான டியூஷனுக்கு போவார். ஆனால் எங்கு போவதாக இருந்தாலும், எத்தனை மணிக்கு போவதாக இருந்தாலும், எவ்வளவு தூக்க மயக்கமாக இருந்தாலும், எவ்வளவு பசியாக இருந்தாலும், எவ்வளவு காய்ச்சலாக இருந்தாலும், எவ்வளவு நோயாக இருந்தாலும், போனை எடுக்க மறப்பாரா? புத்தகத்தை மாற்றி எடுத்து போகிறான் மாணவன், போனை மறக்க மாட்டான். போனை மறந்து வைத்து விட்டு வந்தேன் என்று சொல்பவர்கள் குறைவு. ஏன், வைப்பதே கிடையாது வெளியே. எனவே கண்ணி உடம்புக்கும் ஆபத்து, அவருடைய செல் கதிர்வீட்டுகள் அதை நான் தெரிவா பேச தேவையில்லை. ஈமானுக்கு ஆபத்து, அல்லாவை விட அதைத்தான் நம்புகிறோம். ஒரு ஆபத்து வந்துவிட்டால் செருப்பின் வார இருந்தாலும் அல்லாவிடம் கேளுங்கள் என்று சொன்னார்கள் நபி அவர்கள். ஒரு சிறிய சேவை ஏற்பட்டாலும் எடுத்து கண்டக்கை திறந்து, எனக்கு தெரிந்த மந்திரி யார் இருக்கிறார், எனக்கு தெரிந்த போலீஸ் யார் இருக்கிறார், எனக்கு தெரிந்த டிஐஜி யார் இருக்கிறார், எனக்கு தெரிந்த ஏதாவது சின்ன ஆபத்து வந்துட்டா, யாழ்லா மாற்றி விட்டேன், யாழ்லா வாகனத்தில் இப்படி ஏற்பட்டு விட்டது, யாழ்லா யாரும் இல்லையா அல்லா என்று துவா கேட்க வேண்டிய நம்முடைய ஈமான் உடனே போனை தூக்க வைக்கிறதா? ஈமானுக்கு ஆபத்து இந்த மொபைல் போன், இபாதத்துக்கு ஆபத்து. நான் சுருக்கமா வந்திருக்கேன், முடிக்க போகிறேன், முடிக்க போகிறேன். எந்த அளவு இபாதத்துக்கு ஆபத்து என்று மஸ்ஜிதை சொல்ல தேவையில்லை. உலகத்தில் முதல் மக்கள் காபத்துல்லா சவால் செய்து கொண்டு இடையில் நின்று குடும்பமாக நின்று காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் செல்பி நடக்கிறது. செல்பி காபத்துல்லாவை கேவலப்படுத்துகிறது இந்த மொபைல் போன். காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் குரூப் போட்டோ, போலீஸ் அங்கு விரட்டுகிறான், எல்லா என்கிறான், கல்லி என்கிறான், குரு போட்டோ அடித்து விட்டு தான் கல்லி வள்ளி. காபத்துல்லாவை விட்டு வைக்காத குட்டிக்கை தானே தான் தலைக்கு மேலால் வைத்து வணங்குகிறோம். பேசிக்கொண்டே போவேன், தலைப்பு நின்றது. குரான் எல்லாம் புளிது பிடித்து வெறித்து துறக்காமலே எத்தனை குரான் கருகி சாம்பலாகிவிட்டது, எரித்து விட்டோம், கரையா நெரித்து விட்டது. துறக்கம் சொந்த வாப்பாவுடைய பெயரில் 40ஆம் நாள் அடித்த யாசீனை கையில் எடுத்து தொட்டு ஒரு யாசீன் கூட ஓதி, யாழ்ல இந்த நன்மை எனக்கு தருவது போன தந்தைக்கும் கொடு என்று துவா கேட்க வேண்டியவர்கள் தன்னுடைய பணத்தில் அடித்த யாசீன் தான். அதை கூட தொட நேரம் இல்லாமல் போனை கிண்டிக் கொண்டிருக்கின்ற காலம் அதானுக்கு மிக்காமத்துக்கும் இடையிலே துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். மஸ்ஜிதுக்கு வருவர் தஹியத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டும், மஸ்ஜிதுக்கு வருபவர் துவாவுக்கு ஈடுபட வேண்டும். அவரும் அதானுக்கு மிக்காமத்துக்கும் இடையில் நேரம் கிடைத்தாலும் போனைத்தான் உண்டுகிறார். கோவிக்க வேண்டாம் ஆசான்கள், டீச்சர்ஸ்மார்கள், ஆசிரியர்கள். நானும் ஒரு ஆசிரியன் தான், மார்க்கத்துறையில் சொல்கிறேன். உங்களுக்கு வழங்கப்பட்ட 45 நிமிடங்களையும் 40 நிமிடங்களையும் 100க்கு 100 வீதம் பாடம் நடத்துகிறீர்களா? 10-15 நிமிடம் போனுக்கு எடுக்கிறீர்களா? ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலம் எடுத்தால் 100 நாளைக்கு எத்தனை நிமிடங்கள், எத்தனை மணித்தியாலங்கள்? நீங்கள் அமானுதமான ஆசிரியரா? இப்படி படித்துக் கொடுத்தால் உங்களுடைய மாணவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ரிசல்ட் எடுக்குமா? அவர்களுக்கும் ஆபத்து, மாணவனுக்கும் ஆபத்து, ஆசான்களுக்கும் ஆபத்து, எல்லா இடத்திலும் ஆபத்து. எனவே கண்ணியமான பேசிக் கொண்டு போகலாம். இறுதியாக நான் முடிக்கிறேன், இறுதியாக நான் முடிக்கிறேன். எல்லோரும் சம்பந்தப்பட்ட துறை, ஒரு 2 நிமிடம் முடிக்க போகிறேன். எல்லோரும் சம்பந்தப்பட்ட துறை, நமது பொருளாதாரத்துக்கு இது ஆபத்து. என்ன ஆபத்து? சரிய போனை தூக்கி கொண்டு கேஷியரில் உட்கார்ந்து கொண்டு சொந்த கடையில் புஷ் என்ன செய்கிறார்? வாட்ஸ்அப், வைபர் டவுன்லோட், வீடியோ கேம் விளையாடுகிறார். தலையில் முடி நரைத்து 5 பேர பிள்ளைகள், எத்தனையோ நோய், உட்கார்ந்து கொண்டு கேஷியரிலே வேலை செய்கிறார்களா? கஸ்டமரை கவனிப்போம் என்று இல்லாமல் கேம் விளையாடி கொண்டிருக்கிறார். கோலையன் கொடுக்கிறான், பஸ் 500 ரூபாய் பேலன்ஸ் பாருங்கள் என்று கேமுடைய இன்ட்ரெஸ்டில் இப்படியே எடுத்து 1000 ரூபாயை வைத்து விட்டு கேமையே பார்த்துக்கொண்டு அந்த விளையாடி கொண்டு இந்த கேமையே பார்த்துக்கொண்டு லொக்கரில் இருந்து 500 ரூபாயும் 20 ரூபாயும் கிட்டத்தட்ட ஒரே நேரம், 20 ரூபாய் கொடுக்க வேண்டியவர் 500 ரூபாயை கொடுக்கின்ற நிகழ்வும் நடந்திருக்கும், நடந்திருக்கும். உதாரணத்தை மாற்ற வேண்டும், 20 ரூபாய் கொடுக்க வேண்டிய பேலன்ஸுக்கு 500 ரூபாய் தாளை கொடுத்தாலும் கேஷியர் சீட்டில் இருக்கின்றவருக்கு விளங்காது, அவ்வளவு பைத்தியம். சாப்பிட்டுக் கொண்டும் சொல்லுங்கள், ஆ சொல்லுங்கள், ஆ போடு 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 என்று மனைவிக்கு சொன்ன மனைவி போட்டுக்கொண்டே இருந்தார். இவருக்கு கிழங்கு நஞ்சி, கிழங்கு சாப்பிடக்கூடாது, இவருக்கு சீனி வியாதி. போன் பேசி பேசியே 100-150 கிரேன் கிழங்கை சென்றவர் அசர் தொழுகைக்கு பின்னால் வைத்தியசாலையிலே அட்மிட் பண்ணப்படலாம், பட்டும் இருக்கலாம். கொச்சிக்காயை போஞ்சிக்காய் என்றும் கடிக்கலாம். மன்னிக்க வேண்டும், சத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு கேவலமான சாப்பாட்டை கூட ஒரு கொடி சாப்பாட்டை நிம்மதியாக தின்ன விடாத குட்டி சைத்தான் தான் இந்த மொபைல் போன். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், நடந்திருக்கிறது. நீங்கள் இதை கோசை எழுப்பிச்சிருக்க வேண்டாம். நான் கவலையோடு பேசுகிறேன். மலத்தல கூடம் சென்று விப்பை மூட மறந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். காதல் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். உங்களோட சிப்பை கொஞ்சம் மூடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னோம். என் காதில் போன் சரியாக கழுகினாரோ தெரியாது. மன்னிக்க வேண்டும். இந்த அளவு கேவலம் கேவலம் கேவலம். ஓட்டிக்கொண்டு சில வாகனம் ஆக்சிடென்ட், உயிருக்கு ஆபத்து, எல்லாவற்றுக்கும் ஆபத்து. மானத்துக்கு ஆபத்து, மரியாதைக்கு ஆபத்து, பிள்ளைக்கு ஆபத்து, எல்லாவற்றுக்கும் ஆபத்து. நல்லதுக்கு பாவித்தால் நான் சொன்னது போன்று கப்பல் தேவை தண்ணீருக்கல்ல, தண்ணீர் கப்பலுக்கு தேவை. கப்பலுக்குள் தண்ணீர் வராமல் பாதுகாத்தால் கப்பல் கரை சேரும். கப்பலுக்குள் தண்ணீர் வந்தால் கப்பல் அழியும், தாளும் மூழ்கும். இது போன்ற இந்த சாதனங்கள் லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ ஐபேடோ டப்போ எதுவாக இருந்தாலும் அதற்குள் நாம் பாவிக்கலாம் கட்டுப்பாட்டோடு. அது நமக்குள் பூந்து விட்டால் நரகம் கேவலம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுடைய வஸ்துக்களை அந்தந்த அந்தஸ்திலே வைத்து நமது மனித கௌரவத்தை பாதுகாக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஏழை உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, ஈமானியத்தான வாழ்க்கையை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, உலக வஸ்துக்களை அற்பமாக கருதுகின்ற பக்குவத்தை தருவாயாக, உலகத்தை விட தீனை மதிக்கக்கூடியவர்கள் ஆக்குவாயாக. ஏழை உலக வஸ்துக்களுக்கு எந்த அளவு அதற்குரிய நேரம் கொடுக்க வேண்டும் அந்த அளவு கொடுக்கும் பக்குவத்தை தருவாயாக. தீனை மறந்து உலக வசதிகளிலே மூழ்க வைத்து விடாதே அல்லாஹ். எங்களுடைய இவ்வளவு ஈருலக வாழ்க்கையை சீராக்குவாயாக, எங்களுடைய பொருளாதாரத்தை சீராக்குவாயாக. இந்த சாதனங்களினுடைய எங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடாதே அல்லாஹ், கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ். எங்களுடைய கௌரவங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யார் யாரில் ஹயாத்திருக்கிறோம் எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றியா அல்லாஹ். எங்களுடைய ஈமானை வலுப்படுத்தியா அல்லாஹ். எங்களுக்கு கௌரவமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். எங்களுடைய நோய் நம்பளங்களை போக்கி வையா அல்லாஹ். யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபரை சொர்க்க பூங்காவாக்கியா அல்லாஹ். அவருடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடியா அல்லாஹ். இந்த பாவங்களை நன்மைகளை மாற்றிக்கொடியா அல்லாஹ். ஒளிமயமான வாழ்க்கையை நசீபாக்கியா அல்லாஹ். எமது வாழ்க்கையும் இறுதி மூச்சு கலிமாவோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை உறுதியாகவும் தெளிவாகவும் அறிந்தவர்களாக உண்மையான மூமின்களாக நமது உயிர்பிரிய கிருபை செய்வாயாக. வாஹர் தாவானா.